அறம்தனை அகம் சேர்க்கும் உயர்வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர்வள்ளுவம் தொடர் வகுப்பு பாகம் 24.
இப்ப குரலை நீங்கள் திருப்பி பார்த்தால் தெரியும். இன்சொலால் ஈரம் அழகி படிரிலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். செம்பொருள் அறத்தினை உணர்ந்தவர்களுடைய வாய்ச்சொல் தான் அன்பு, இனிய சொல் என்பதை வரைவிலக்கணம் பண்ணுகிறார். இப்ப திருப்பி உரை படித்து உரை குறிப்பு படிப்போம். இப்ப இந்த இப்ப உங்களுக்கு ஒரு அளவு பொருள் தெரிந்து விட்டது, இனி கவனியுங்கள்.
குரல் 91. இன்சொலால் ஈரம் அலை படிரிலவாம் செம்பொருள் கண்டார்
அதை வாய்ச்சொல். வாசிக்கிற பொழுது இன்சொலால் ஈரம் அலையி படிரிலவாம் செம்பொருள் கண்டு, மூன்று நிபந்தனை. முதல் நிபந்தனை இன்சொலால் ஈரம் மலையி அன்பை கலந்து படிரிலவாம் வஞ்சனையற்று செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் அறத்தோடு கூடியவருடைய வாய்ச்சொல் தான் இன்சொல்.
இன்சொலால் ஈரமலையி படிரிலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். உரை இன்சொல் இன்சொலாவன ஈரமலையி படிரிலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் அன்போடு கலந்து வஞ்சனை இலவாய் இருக்கின்ற அறத்தினை உணர்ந்தார் வாயர் சொற்கள். உரை குறிப்பு ஆள் அசைநிலை.
இப்ப பாருங்க, இப்ப இனி இனி பரிமாளலகர் தன் கருத்து சொல்லத் தொடங்க. உரை குறிப்பு என்பது பரிமாளலகர் கருத்து. இன்சொலால் என்று இருக்கிறது, அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ஆளுக்கு அர்த்தம் வரவில்லை. அது சும்மா அப்ப அவர் நினைக்கிறார் நினைக்கின்றால் பாட்டோசையை நிரப்ப போடப்பட்ட ஒரு சொல், அதுக்கு அசை சொல் என்று பெயர். அதுக்கு அர்த்தம் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. நான் அதுக்கு உங்களுக்கு பல தரம் விளக்கம் சொல்லிவிட்டேன் என்றபடியால் அதை சொல்லவில்லை. அசை சொல் அதை இன்சொலால நீங்க ஆளை விட்டுடலாம். பொருள் பார்க்கிற பொழுது ஆளை விட்டுடலாம். அப்போ இன்சொலால் என்றால் இன்சொல். இனி அடுத்தது சொல்ல போறார், ஈரம் மழையி படிரிலவாம் செம்பொருள் கண்டார் வாய் சொல். இன்சொல் என்று சொல்லப்படுவது என்னவென்றால் இந்த மூன்று நிபந்தனைகளோடும் கூடிய இருப்பது. ஈரமலைக்கு என்ன உரை எழுதுகிறார் பாருங்கள். உரை உரை
ஈரமலையி படிரிலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் அன்போடு அன்போடு கலந்து வஞ்சனை இலவாய் இருக்கின்ற அறத்தினை உணர்ந்தார் வாயிர் சொற்கள்.
இது மூன்றில ஒன்று இல்லாவிட்டாலும் அது இன்சொல் இல்லை. அதை முதல் புரிந்து கொள்ளுங்கள். இன்சொல் என்றால் இந்த மூன்று நிபந்தனையும் இருந்தாக வேண்டும். இல்லாவிட்டால் அது என்ன நிபந்தனை? முதல் அன்போடு கலந்திருக்க வேண்டும், அதிலே வஞ்சனை கலந்திருக்க கூடாது. மூன்றாவது அறமுடையவர்களாக அறமுடையவர்களால் சொல்லப்படுகிற சொல்லாக இருக்க வேண்டும். இப்படி பார்த்தால் நாங்கள் பேசுகிற சொற்களிலே எத்தனை சொல் இன்சொல் என்ற எல்லைக்குள்ளே வரும் என்பதை நீங்கள் இனி ஒரு தரம் மனதிலே நினைத்து குறிப்பிடுங்கள்.
உரை குறிப்பு ஆள் அசைநிலை அன்போடு கலத்தல் அன்புடைமையை வெளிப்படுத்தல் படிரை.
ஒவ்வொரு சொல்லா விளங்கப்படுத்திக் கொண்டு போகிறார் ஆள் அசைநிலை. அது உங்களுக்கு விளங்கிவிட்டது. அடுத்தது அன்போடு கலத்தல் என்றால் என்ன? இரமலையிக்கு என்ன எழுதினார்? அன்போடு கலந்த என்று எழுதினார். அப்ப என்ன அன்புல ஒரு கிலோ எடுத்து இதுல ஒரு கிலோ எடுத்து எல்லாம் கலக்கிறதா? இல்லை, அன்பை வெளிப்படுத்துபவனாகிய சொற்கள் அன்போடு கலத்தலன்னு அதுதான். அந்த சொல் நம் அன்பை வெளிப்படுத்த வேண்டும், அது ரொம்ப முக்கியம்.
படிரின்மை வாய்மை மெய்யுணர்ந்தார்.
படிரின்மை வாய்மை அவ்வளவுதான். இதுதான் பாருங்க, இந்த புஸ்தகங்கள் எல்லாம் இப்ப இந்த அடையாளங்கள் சரியா போடுறார்கள் இல்லை. ஏனென்றால் பதிப்பிக்கிறவர்களுக்கும் இந்த விஷயம் தெரியாது, ப்ரூஃப் பார்க்கிறவர்களுக்கும் இந்த விஷயம் தெரியாது. அதால வாசிக்கிறது நம்ம கஷ்டமாக இருக்கிறது. நான் இன்றைக்கு இங்க சொன்னது போல இந்த பெருமாளுடைய இனிமேல் பிரிச்சு பிரிச்சு பதிப்பு செய்யவன் செய்வோம். இப்போ இதுதான் படிரிலவாம் என்றால் வாய்மை, வஞ்சனை இல்லாத சொற்கள் என்று சொன்னார் அல்லவா. வஞ்சனை இல்லாத சொற்கள் என்றால் வாய்மை சொற்கள் என்று அதுக்கு பொருள் பண்ணிக்கொள்ளும். உண்மை இருக்க வேண்டும், அன்பு சொற்களிலே உண்மை இருக்க வேண்டும்.
மெய்யுணர்ந்தார் நெஞ்சிற்கு எல்லாம் செம்மையுடைத்ததாய் தோன்றலின் செம்பொருள் எனப்பட்டது.
அறத்துக்கு செம்பொருள் என்று ஒரு பெயர் இல்லை. அறத்துக்கு செம்பொருள் என்று ஒரு பெயர் இல்லை. ஆனால் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் என்றதுக்கு இவர் ஒரே எழுதுகிறார், அறத்தை உணர்ந்தாரது வாய்ச்சொல் என்று எழுதுகிறார். என்னவென்றால், அப்ப ஏன் இந்த அறத்துக்கு செம்பொருள் என்று பெயர் வந்தது என்றால் அதுக்கு விளக்கம் எழுதுகிறார். வாசிங்க.
மெய்யுணர்ந்தார் நெஞ்சிற்கு எல்லாம் செம்மையுடைத்ததாய் தோன்றலின் செம்பொருள் எனப்பட்டது.
உண்மை உள்ளவர்களுக்கு எல்லாம் செம்மையுடைத்ததாய் தோன்றும், அதனாலே அவர்களுடைய சொல்லை செம்மை சொற்களாக எடுக்க வேண்டும் என்று செம்பொருள் கண்டார்வாய் சொல் என்று போடுகிறார். இங்கே செம்பொருள் என்பது அறத்தை, அறமுணர்ந்தவர்களுக்கு எல்லாம் செம்பொருளாக தோன்றும் என்றபடியால் அறத்தை செம்பொருள் என்ற சொல்லால் குறிப்பிட்டார். என்ன என்றால், பரிமேலழகருக்கு சொற்பிரயோகங்கள் எல்லாம் நல்ல பயிற்சி, அந்த காலத்து படிப்பை நான் சொல்லியிருக்கிறேன் அல்லவா. இந்த சொல்லுக்கு இந்த அர்த்தம் இல்லை, எப்படி திருவள்ளுவர் போடுவார் என்று நினைத்து நான் திருவள்ளுவரில் ஒரு பிழை கண்டுபிடித்து விட்டேன் என்று கையுயர்த்தாமல் திருவள்ளுவர் அந்த சொல்லை போட்டதற்கான விளக்கத்தை சொல்லுகிறார். அது நீங்க படிக்கிற பொழுது பூரா பார்ப்பீர்கள். எங்கேயாவது ஒரு சொல்லுக்கு அந்த சொல்லர்த்தம் இல்லாவிட்டால் அந்த அர்த்தத்தை ஏன் திருவள்ளுவர் கொண்டு வருகிறார் என்கிறார். அறத்துக்கு செம்பொருள் என்று ஒரு பெயர் இல்லை, அறமுணர்ந்தால் எல்லாவற்றையும் செம்மையாக பார்க்கிற காரணத்தினாலே அதற்கு செம்பொருள் என்ற பெயரை இட்டார் என்று அதற்கு விளக்கம் சொல்லுகிறார்.
இளவாம் சொல் என இயையும் வாய் என வேண்டாது கூறினார்.
இளவாம் சொல் என இயையும், இந்த குரலை பாருங்க, என்ன குரல் தொடக்கம் என்ன?
இன்சொலால்
இன்சொலால் ஈரம் படி ஈரம் அடைய படிரிலவாம் செம்பொருள் கண்டார் வாய் சொல். அது எப்படி அந்த எங்கே தொடங்கி எங்கே முடியுது என்று தெரியவில்லை, அதை இயைத்து காட்டுகிறார். என்னது?
இளவாம் சொல் என இயையும்
இன்சொலால் ஈரம் அடைய படிரிலவாம் சொல் செம்பொருள் கண்டார் வாய் சொல் என்று அதை இரண்டாக பிரித்து சேர்க்க வேண்டும் என்று விளக்கம் சொல்லுகிறார். இதெல்லாம் மொழியா படிக்க விரும்புகிறவர்களுக்கான விளக்கங்கள்.
தீய சொல் பயிலா என்பது அறிவித்தற்கு, இதனால் இன்சொற்கு இலக்கணம் கூறப்பட்டது.
அறிவித்தற்கு வாய் சொல் என்றது என்று வருதா இடையில
வாய் என வேண்டாது கூறின,
வாய் என வேண்டாது கூறும். இது ரொம்ப நுட்பமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது அடிக்கடி வரும், திருக்குறளையும் வரும், தமிழ் இலக்கியங்கள் பூராகவும் வரும். இப்போ தமிழர்களுடைய அபிப்பிராயம், தேவையில்லாமல் ஒரு சொல்லைத்தானும் நாம் பயன்படுத்தக்கூடாது. என்னமோ தெரியவில்லை, எல்லாரும் முகத்திலும் ஒரு சின்ன சோர்வு, நேரத்துக்கு டீ குடிக்க வேண்டு விரும்புகிறீர்களோ என்னமோ தெரியவில்லை. ஒரு உற்சாக கலகலப்பு வந்தால்தான் அந்த வகுப்பு எடுபடும். ஆகவே பழைய காலங்களில் இந்த மலைப்பாம்பு எண்ணெய் விற்கிறவன் என்று ஒருத்தன் இருக்கிறான், பஸ் ஸ்டாண்டில் வந்து மலைப்பாம்பு எண்ணெய் விற்பான். அவன் அதை பற்றி என்னென்னமோ எல்லாம் சொல்லுவான், அந்த எண்ணெயை பூச்சினா என்னென்ன நடக்கும் என்று ஒரு லிஸ்ட் சொல்லிவிட்டு அவனுக்கு சபையை பார்க்க தெரியும். இப்போ கொஞ்சம் எல்லாரும் சோர்ந்து சோறுகிறார்கள், என்ன யாவாரம் நடக்காதுன்னு அவனுக்கு தெரிஞ்சோடனே எல்லாரும் ஒரு தரம் ஜோரா கைதட்டுங்கள் என்ன. அப்ப கைதட்டினோன்னு ஒரு உற்சாகம் வந்தா மலைப்பாம்பு என்ன வியாபாரம் ஆகும். இப்ப நம்ம என்ன வியாபாரம் ஆகிறதுக்காக நீங்க கைதட்டினதுக்கு நன்றி. அப்போ முக்கியமான ஒரு விஷயம், அதுக்காகத்தான் இந்த கைதட்ட சொன்னேன் உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு. என்னென்றால், நாங்கள் நினைக்கிறோம் தமிழர்கள் வார்த்தைகளை தேவையில்லாமல் பயன்படுத்துகிறார்கள், அது வெள்ளக்காரன் போல் பேச வேணும் என்கிறோம். அது அந்த அபிப்பிராயம் பிழை. தேவையில்லாத ஒரு சொல்லைத்தானும் உரையாடலிலே பயன்படுத்தக்கூடாது என்பது நம் புலவர்களுடைய முடிவு. தேவையில்லாமல் ஒரு சொல்லைத்தானும் இப்ப நாங்க ரொம்ப அறிவிலே வளர்ச்சி பெற்று விட்டோம் என்று சொல்லி சொல்லி இப்பதான் நிறைய பேசுகிறோம். பழைய புலவர்கள் தேவையில்லாமல் பேச மாட்டார்கள், தேவையில்லாத சொற்களை பயன்படுத்த மாட்டார்கள். அதுக்கும் திருவள்ளுவர் கொஞ்சம் கூட தேவையில்லாத சொல்லை பயன்படுத்தாத ஒருவர் என்பது உங்களுக்கு தெரியும். பரிமாளர்கள் இந்த இடத்துல ஒரு பிழை பிடிக்கிறார். திருவள்ளுவர் சொல்லுகளை தேவையில்லாமல் பயன்படுத்த மாட்டார் என்று சொல்கிறீர்களே, இதுல பயன்படுத்தி இருக்கிறார் என்று ஒரு இடத்தை பிடிச்சிட்டார். என்ன இடம் என்று கேட்டால், செம்பொருள் கண்டார் வாய் சொல் என்று போட்டுட்டார். சொல் எங்க இருந்து வரும்? வாயிலிருந்து தான் வரும். இப்ப மூக்கில இருந்தும் வரும், காதல இருந்தும் வரும், வாயில இருந்தும் வரும் என்றால் வாய் சொல் என்று போட்டது சரி. வாயில இருந்துதான் சொல் வரும் என்கிற பொழுது ஏன் வாய் சொல் என்று போடுவான்? சொல் என்று போட்டால் போதுமே என்று பிடிக்கிறார். அந்த ஆளுடைய மதிநுட்பத்தை பாருங்க. நான் இன்றைக்கு வாயால் சாப்பிட்டேன், மூக்கால் மணந்தேன், இப்படியே சொல்ல வேணுமா? சாப்பிட்ற என்னுண்டாலையும் அதை பண்ண முடியுமா இருந்தா தனியே சொல்லலாம். வாயால் தான் சாப்பிடுறதுக்கு வழி இருக்கு, வேற வழி இல்லை என்றால் வாயால் சாப்பிட்டேன் என்று சாப்பிட்டேன் என்றாலே வாயால் சாப்பிட்டேன் என்று தான் அர்த்தம். மூக்கால் மணந்தேன் என்றால் மூக்கால் தான் மணக்கலாம், ஆகவே அது சொல்ல தேவையில்லை, மணந்தேன் இப்படி சொன்னா போதும். திருவள்ளுவருக்கு அது தெரியும், வாயால் தான் சொல்றது சொல்லென்று தெரியும். பிறகேன் வாய் சொல் என்று போட்டார், சொல் என்று போட்டாலே போதுமே என்று பரிமளகரும் இடம் பிடிக்கிறார். இது பல இடங்களிலே வரும், தேவையில்லாமல் போடுற சொற்கள் பல இடங்களிலே வரும், வந்தால் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லாமல் போக மாட்டார். ராமன் அகலிகைக்கு சாப விமோசனம் கொடுத்து வருகிறான், கால்வெட்டு கல்லாகி விட்டவுடனே விஸ்வாமித்திரர் அதை பார்த்து வியக்கிறார். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர்வண்ணம் உருவதென்றோ, மைவண்ணத் தரைக்கு போரில் மலைவண்ணத் தன்னலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன். இது ஒரு பாட்டு. அதுக்கு பிறகு திருவாசகத்திலே ஒரு பாட்டு வரும், திருவம்பாவை அல்லது திருவம்மானை என்ற இடத்துல ஒரு பாட்டு. யமனை உதைந்து சிவபெருமான் கொன்றார் என்று ஒரு கதை இருக்கிறது மார்க்கண்டேயருக்காக. காலனை காலால் உதைத்தல் பாடி என்று அதற்கு ஒரு பாட்டு. நான் எனக்கு அந்த முதல் பாட்டை ஏன் சொன்னேன் என்று மறந்து போய்விட்டேன். காலனை காலால் உதைத்தல் பாடி என்று வருகிறது அல்லவா, அப்போ பிடிச்சு கொண்டார்கள் உரையாசிரியர்கள், காலால் கையாலையும் உதைக்க முடியுமா, உதைகிற என்றாலே காலால் தான், பிறகேன் காலால் உதைத்தல் பாடி என்று போட வேண்டும் என்று ஒரு கேள்வி எழுந்தது. அதுக்கு உரையாசிரியர்கள் சொன்னார்கள், கடவுள் நாம் அன்பு வந்தால் கையால் அணைத்துக் கொள்வோம், பகை வந்தால் காலால் உதைத்துக் கொள்வோம். கடவுள் அப்படி இல்லை, பகைவர்களை காலால் உதைத்துக் கொள்ளாமல் கையால் வதைப்பார், அடியார்களை காலால் அங்கீகரித்து ஏற்பார். அதான் திருவடியை தொடுவது என்று ஒரு முறை இருக்கிறது. அப்போ இறைவன் காலாலே அருளுவான், கையாலே அழிப்பான், தீயர்களை கையாலே அழிப்பான். சிறு கரும்புகள் நெஞ்சமுடு களம்பெட்டன்றே என்று திருமுருகாற்றுப்படையில் வரும். இது இதை அடிப்படையாக வைத்துக் கொள்வார். அப்போ யமனை சிவபெருமான் காலாலே உதைந்தார், உதைந்து கொன்றார் என்று பாட்டிலே வருகிறது. அப்ப என்ன நினைக்கிறான், சிவபெருமான் கையால தானே கொள்ளுவார், காலாலே கொள்ற வழக்கம் இல்லையே, ஏன் காலாலே கொன்றார் என்றால் அவருக்கு கையால கொள்றது வழக்கம் இல்லை, கையாலே தான் அழிப்பார் காலாலே அருள்வார். ஒரே ஒரு தரம் காலாலும் உதைஞ்சு கொண்டிருக்கிறார் என்று சொன்னபடியால் அந்த இடத்திலே காலை, இந்த கால் அருளுகிற காலையை தவிர அழிக்கிற கால் இல்லை, இந்த இடத்திலே மட்டும் அழித்திருக்கிறபடியால் காலை சொல்ல வேணும், இல்லாவிட தப்பா போயிடும்ன்றதுக்காக காலால் உதைத்தல் வாடி என்று அதுக்கு விளக்கம் சொல்வார். அது மாதிரி தான் அங்கே அந்த ராமன் பாட்டில் என்ன வரும் என்று கேட்டால், காலாலே அகலிகையை தாரகையை கையாலே கொன்றான், அகலிகைக்கு காலாலே சாப விமோசனம் கொடுத்தான், இது பார்த்தோன்னே விஸ்வாமித்ரன் சொன்னான் இது கடவுள் தான் எனக்கு தெரிந்து விட்டது என்றால், காலாலே அருளுகிறான் கையாலே அழிக்கிறான், ஆகவே வந்தது கடவுள் தான் என்று தெரிந்து கொண்டேன், இனி இந்த உலகத்துக்கு நன்மை தவிர தீமை இல்லை என்று அந்த பாட்டை கம்பன் வைக்கிறான். இப்ப இங்கே வாய் சொல் என்று திருவள்ளுவர் போட்டுட்டார், ஏன் வாய் சொல் என்று போட வேண்டும், சொல் என்று போட்டால் போதுமே என்பதற்கு பரிமளகர் விளக்கம் சொல்லுகிறார். இத்தகைய உயர்ந்தவருடைய வாய் சொல் என்று ஏன் வாய் சொல் என்று போட்டேன் என்றால், அவர்களுடைய வாய் நல்ல சொற்களை அன்றி தீய சொற்களை பயிலாது என்பதை குறிப்பதற்காக வாய் சொல் என்று போட்டேன். அதான் பரிமளர் எழுதுகிறார். பாருங்க, சில சொற்கள் சில பேருடைய வாய் அது திருக்குறளே வரும், ஒழுக்கம் உடையார்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சொல. சில பேருக்கு வழுக்காமலே வாயிலிருந்து கெட்ட சொல்லுதான் வரும், நல்லவனுக்கு வழுக்கி கூட வாயிலே, கோபத்திலே ஆத்திரத்திலே எரிச்சல்லே கூட வாயில கெட்ட சொல் வராது. இதெல்லாம் ஒரு தராசு பாருங்க, மனுஷர்களை நிறுக்கிற தராசு, நம்மை நாம் நிறுக்கிற தராசு. என்ன ஆத்திரம் வந்தாலும் வாயில தீய சொல் வரையில்லையா, அவன் தான் ஒழுக்கவான். வாயில நம்ம அறியாம ஒழுக்கம் கெட்ட சொல் வருதா, நமக்கு இன்னும் ஒழுக்கம் வர இல்லை என்று அர்த்தம். இங்கே ஏன் வாய் சொல் என்று போட்டார் என்பதற்கு விளக்கம் சொல்கிறார், இன்னாருடைய வாய் தீயென பயிலாது என்பதை குறிப்பதற்காக வாய் சொல் என்று போட்டார் என்று விளக்கம் எழுதுகிறார். படிங்க.
வாய் என வேண்டாது கூறினார், தீய சொல் பயிலா என்பது அறிவித்தார்.
அந்த மொழி புரியுதனே, வாய் என வேண்டாது கூறினார், வேண்டாதுன்னா அந்த இடத்துல வாய் என்று போட்டிருக்க தேவையில்லை, அப்படி இருந்தும் சொல்லி இருக்கிறார், நாங்கள் எழுதினா இத்தனை வசனம் எழுத வேண்டும். அவர் எவ்வளவு சுருக்கமா, வாயன வேண்டாது கூறினார், தேவையில்லாம வாயாதுல போட்டிருக்கிறார். ஏன் போட்டார் என்றால்,
தீய சொல் பயிலா என்பது அறிவித்தல்,
அந்த வாய் தீய சொல் பயிலாத வாய் என்பதை அறிவித்தல் பொருட்டு வாயன வேண்டாது கூறினார்.
இதனால் இன்சொற்கு இலக்கணம் கூறப்பட்டது.
இதனால் இன்சொல்லினுடைய இலக்கணம். அப்ப இன்சொல் என்றால் என்ன என்றால், சிரித்து பேசுவதோ மகிழ பேசுவதோ மகிழ்வித்து பேசுவதோ அல்ல. அதிலே அன்பு கலந்திருக்க வேண்டும், வஞ்சனை இருக்கக்கூடாது, அறம் இருந்தால், இந்த மூன்று கருத்தும் இருந்தால் அதுதான் இன்சொல் என்பது பரிமேலழகருடைய உரை, திருக்குறளுடைய அர்த்தம்.
எல்லாம் வெல்ல இறைவனுடைய திருவடிகளை மீண்டும் ஒரு தரம் பணிந்து இன்சொல் என்கின்ற அதிகாரத்துக்குள்ளே நுழைகிறோம். இன்சொல் என்கின்ற அதிகாரத்துக்குள்ளே நுழைகிறோம். சமுதாய வாழ்வினுடைய ஆரம்ப கருவியாக இன்சொல் அமைகிறது. அதை குறித்துக் கொள்ளுங்கள், ஆரம்ப கருவியாக இன்சொல் அமைகிறது. இன்முகம் காட்டி இன்சொல் பேச சமூக உறவு உண்டாகிறது. விருந்துக்கு அது ஒரு முக்கிய கருவியாக இருக்கிறபடியால் விருந்து என்ற அதிகாரத்துக்கு அடுத்ததாக இன்சொல் என்ற அதிகாரத்தை வைக்கிறார். முதல் குறளிலே இன்சொல்லுக்கு வரைவிலக்கணம் சொல்லுகிறார் திருவள்ளுவர். இன்சொல் என்பது அன்பு விரவிய சொற்களாக இருக்க வேண்டும் என்பது முதல் நிபந்தனை. வஞ்சனை இல்லாத சொற்களாக இருக்க வேண்டும் என்பது இரண்டாவது நிபந்தனை. அறத்தோடு கூடிய சொற்களாக இருக்க வேண்டும் என்பது மூன்றாவது நிபந்தனை. இந்த மூன்றும் கூடிய சொல்லுக்குத்தான் இன்சொல் என்று பெயர் என்று திருவள்ளுவர் வரையறை செய்கிறார். வாய்ச்சொல் என்று சொன்னதற்கான காரணத்தையும் அறத்தை செம்பொருள் என்று சொன்னதற்கான காரணத்தையும் பரிமேலழகர் தெளிவுபட எடுத்துச் சொல்லுகிறார். இனி இரண்டாவது குறளுக்குள்ளே நுழைகிறோம்.
குறள் 92. அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின். உரை: அகனமர்ந்து ஈதலின் நன்று. நெஞ்சி உவந்து ஒருவருக்கு வேண்டிய பொருளை கொடுத்தலினும் நன்று. முகனமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின். கண்டபொழுதே முகம் இனியனாய் அதனோடு இனிய சொல்லையும் உடையனாகப் பெறின். உரைக்குறிப்பு: இன்முகத்தோடு கூடிய இன்சொல் ஈதல், இன்சொல் ஈதல் போல பொருள்வயத்தது அன்றி தன்வயத்தது ஆயினும் அறநெஞ்சுடையார்க்கு அல்லது இயல்பாக இன்மையின் அதனினும் அரிது என்னும் கருத்தான் இன்சொலன் ஆகப்பெறின் என்றார்.
திருப்பி இரண்டாவது குறளுக்குள்ளே நாங்கள் நுழைகிறோம். குறள் சொல்லுங்க.
அகனமர்ந்து ஈதலின் நன்றே
முகனமர்ந்து இன்சொலனாக பெறின். விருந்து என்று வைத்துக் கொண்டாலும் அல்லது உறவு பேணுதல் என்று வைத்துக் கொண்டாலும் முதலிலே இன்முகம் காட்டுவது, நாங்கள் முன்னுக்கே படித்து விட்டோம். பிறகு இன்சொல் பேசுவது, பிறகு கொடுப்பது. கொடுப்பது என்பது விருந்தாகட்டும் எதுவாகட்டும் கொடுப்பது. இந்த மூன்று சேர்க்கையும் சேர்ந்ததுதான் சமுதாய தொடர்பினுடைய அத்திவாரம். திரும்பவும் சொல்லுகிறேன், முகமலர்ச்சி காட்டுதல், இன்சொல் பேசுதல், கொடுத்தல், இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் இன்சொல் என்று நாங்கள் பார்த்தோம். இப்ப திருவள்ளுவர் சொல்லுகிறார், இந்த மூன்றிலே எது முக்கியம் என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார். மூன்றும் முக்கியம் என்று முன்னே சொல்லியாகிவிட்டது, ஆகவே மூன்றும் அவசியம் என்று தெரிகிறது. இந்த மூன்றிலே எது இன்னும் அவசியம்? பட்டிமண்டபங்களிலே சொல்வார்களே, பெரிதும் முகந்தது என்பது போல, இந்த மூன்றிலே எது பெரிதும் தேவைப்படுவது என்று கேட்ட கேள்விக்கு இரண்டாவது குறளிலே பதில் சொல்கிறார். அகனமர்ந்து ஈதலின் நன்றி. ஈதல் என்பது கடைசியாக வருகிற விஷயம். முகனமர்ந்து இன்சொல் பேசி ஈதல் தான் நாங்கள் சொன்ன முறை. நாங்கள் என்ன நினைக்கிறோம், கொடுப்பது தானே முக்கியம். யாராவது ஒருவர் வந்து கேட்டால் ஒன்றை கொடுக்கிறோம். இதுல நீ முகனமர்ந்தால் என்ன, இன்சொல் பேசினால் என்ன, கொடுத்தால் போதும் என்று நினைக்கிற நினைப்பு தான் எங்களுக்கு, பொருள் வயப்பட்ட எங்களுக்கு வரும். திருவள்ளுவர் சொல்லுகிறார், கொடுப்பதை விட மற்ற இரண்டும் முக்கியமானது. அகனமர்ந்து ஈதலின் நன்றே, முகனமர்ந்து இன்சொலனாக பெறின். முகமலர்ச்சியோடு கூடிய இன்சொல்லனாக நீ இருந்தால் நீ உள்ளம் மகிழ்ந்து கொடுப்பதை விட அது சிறந்தது என்கிறார். அப்ப திருவள்ளுவர் சொல்லிவிட்டு போயிட்டார், நமக்கு குழப்பமாக இருப்பது. கொடுப்பதை விட இன்சொல்லும் முகமலர்ச்சியும் முக்கியமா? அது எப்படி முக்கியமாகும் என்று கேள்வி வரும். பரிமளரகர் உரை சொல்லிவிட்டு உரை குறிப்பிலே அதற்கு விளக்கம் சொல்லுகிறார். அதை படிப்போம்.
உரை: அகனமர்ந்து ஈதலின் நன்று. நெஞ்சு உவந்து ஒருவருக்கு வேண்டிய பொருளை கொடுத்தலினும் நன்று. முகனமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின். கண்ட பொழுதே முகம் இனியனாய் அதனோடு இனிய சொல்லையும் உடையனாகப் பெறின். உரை குறிப்பு:
மனம் மகிழ்ந்துதான் கொடுக்கிறான். ஒருவன் மனம் மகிழ்ந்துதான் கொடுக்கிறான். ஆனால் அந்த மகிழ்ந்ததற்கான குறிப்பு எதையும் காட்டாமல், முகத்திலும் காட்டாமல், வார்த்தையிலும் காட்டாமல் மனம் மகிழ்ந்துதான் கொடுக்கிறான். அப்போ நோக்கம் சரி நிறைவேறிவிட்டது தானே, மகிழ்ந்து கொடுத்து விட்டான் தானே, அது போதும் தானே. முகத்திலே அதை காட்ட வேண்டும் என்ற என்ன அவசியம்? வார்த்தையிலேயே காட்ட வேண்டியது அவசியம் என்று ஒரு கேள்வி பிறக்கிறது. திருவள்ளுவர் சொல்லுகிறார், நீ கொடுப்பதை விட இது ரெண்டும் முக்கியம் என்று. நாங்கள் அப்படி நினைக்க மாட்டோம், கொடுப்பது தான் முக்கியம் என்று நினைப்போம். கொடுப்பதை விட இது ரெண்டும் முக்கியம். இன்சொலனாக முகனமர்ந்து இன்சொலனாக பெறின், அகனமர்ந்து ஈதலின் அது நன்று என்று இந்த குறளை பிரித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு விளக்கம் சொல்ல போகிறார் பரிமளரகர்.
உரை குறிப்பு: இன்முகத்தோடு கூடிய இன்சொல் ஈதல் போல பொருள் வயத்தது அன்றி தன் வயத்தது ஆயினும்.
இந்த அளவு நிறுத்துங்க. முதல் காரணம் சொல்லுகிறார், முகன மலர்ச்சியும் இன்சொல்லும் கொடுப்பதை விட ஏன் சிறந்தது என்றால், கொடுத்தல் என்ற செயல் பொருளிலே தங்கியிருக்கிறது. அது உன்னை விட பெரிதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நீ ஒன்றை கொடுக்கிறாய் என்றால் கொடுக்கிற பொருள் இருந்தால்தான் கொடுக்கலாம். அது உன்னில் தங்கியில்லை, பொருளில் தங்கியிருக்கிறது. ஆனால் முகமலர்ச்சியும் இன்சொல்லும் உன்னில் தங்கி இருக்கிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரியாத பாருங்க, எவ்வளவு நுட்பமாக சிந்தின. நம்ம பொறுத்தளவிலே கேட்டால் கொடுப்பது தானே முக்கியம் என்போம். கொடுப்பது இல்லாவிட்டால் நீ கொடுக்க முடியாது. ஆனால் இல்லாவிட்டாலும் முகமலர்ச்சியும் இன்சொல்லும் பேசி வந்தவனை நீ திருப்திப்படுத்த முடியும். இப்படி நாம நினைக்கவே மாட்டோம். பாருங்க, பாரதியார் சொன்னார், பொருள் மிகுந்தவர் பொற்குவை தாரீர். ஒருத்தன் வந்து பணம் கேட்கிறான் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு, பொருள் மிகுந்தவர் பொற்குவை தாரே, அது அது அற்றவர் காசுகள் தாரே. இதுல வசதி, பெரிய பொற்குவை தருகிறதுக்கு வசதி இல்லையா? சாதாரண ஆளா உன்னால முடிஞ்சது கூடுது. எல்லாம் சொல்லிக்கொண்டு வந்துவிட்டு கடைசியா சொன்னார், அதுவும் மற்றவர் பொற்குவை தாரீர், காசுகள் தாரீர், இதெல்லாம் கூட சொல்லி ஒன்றுமே இல்லை. திருவள்ளுவர் பாரதியார் சொன்னார், வாய் சொல் அருளீர் என்றார். அதுல பாருங்க, தாரீர் தாரீர் என்றவர் இங்கே அருளீர் என்கிறார். அருளுதல் என்றால் கருணையோடு மற்றவர்களுக்கு சொல்லு. ஒன்னும் முன்னிட்டு இல்லையா? சிரிச்சு வாங்க சார், உட்காருங்க. கும்பாபிஷேகமா? ரொம்ப நல்லது. இது இன்சொல், உண்மையான மலர். சும்மா பொய்க்கு பேசப்படாது. முகமலர்ச்சி பெற்று ஐயோ இந்த பணியில ஈடுபட எனக்கு கடவுள் கொடுப்பது தர இல்லையே, நல்லா நடக்கும் சார், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க நினைச்ச காரியம் நல்லபடி முடியும் என்று சொல்லி அனுப்பினால் அவனுக்கு அது பணம் கொடுத்த திருப்தியை தரும். பணம் இருந்தால்தான் கொடுக்கலாம், பணம் இருந்தால்தான் கொடுக்கலாம். இந்த வார்த்தையும் இன்முகமும் வெளியில இருந்து வருகிற விஷயம் இல்லை, உங்க உள்ளே இருந்து வருகிற விஷயம். ஆகவே உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயம் என்பது பொருள் சார்ந்த விஷயத்தை விட முக்கியம் என்றபடியால் தான் இதை விட அது நல்லது என்று பரிமளரகர் விளக்கம் சொல்லுகிறார். அகனமர்ந்து ஈதலின் நன்றே, முகனமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின். திருப்பி மாறி சொன்னால், முகனமர்ந்து இன்சொலனாக பெறின், அகனமர்ந்து ஈதலின் அது நன்றே என்று பொருள் கொள்ள வேண்டும். ஆகவே கொடுக்க பொருள் இல்லை என்று கவலைப்படாதீர்கள். கொடுக்கிற ஒரு நல்ல காரியத்தை செய்கிறவனுக்கு கொடுக்க பொருள் இல்லையா? வார்த்தையினாலே அவனை தம்பூட்டுங்கள். இனிய முகம் காட்டி வார்த்தையினாலே தம்பூட்டி அதை நடத்துவது என்பது நல்லது. ஆனால் இதை திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் என்று பொருளை வைத்துக் கொண்டு வார்த்தையையும் இன்முகத்தையும் மட்டும் காட்டி விட்டு விடாதீர்கள். சில பேர் திருவள்ளுவரே சொல்லியிருக்கார் சார், வார்த்தை போதும் என்று நான் வார்த்தையே கொடுக்கிறேன் என்று கொடுப்பதல்ல. கொடுக்க இடமில்லாத இடத்திலே வார்த்தையும் இன்முகமும் காட்டினாலே அது கொடுத்த திருப்தியை தரும். நான் என்னுடைய அனுபவம் கொண்டு இதை சொல்லுகிறேன். சில பேரிடம் நாங்கள் சில நல்ல காரியங்களுக்கு போனால் அவர்கள் தருகிற வார்த்தையும் அவர்கள் காட்டுகிற முகத்தம்பும் 1000 கோடி ரூபாய் தந்ததுக்கு சமமான பலத்தை தரும். அதனாலே அது உண்வயப்பட்டது, கொடுத்தல் என்பது பொருள்வயப்பட்டது. ஆகவே பிற விஷயத்திலே தங்கியிருப்பதை விட உன் விஷயத்திலே தங்கியிருக்கிற விஷயத்தை முதல் செய் என்பதற்காக இரண்டாவது குறளிலே இந்த விஷயத்தை சொல்லுகிறார்.
இன்முகத்தோடு கூடிய இன்சொல் ஈதல் போல பொருள்வயத்தது அன்றி தன்வயத்தது ஆயினும் அறநெஞ்சுடையார்க்கு அல்லது இயல்பாக இன்மையின் அதனினும் அரிது என்னும் கருத்தான்.
அப்படி இனிய சொல்லும் இன்முகமும் காட்டுவது அறத்தன்மை உடையவர்களுக்குத்தான் வாய்க்கும், மற்றவர்களுக்கு அது வாய்க்காது. ஏனென்றால் மூன்று இன்சொல்லுக்கும் மூன்று நிபந்தனை சொல்லிவிட்டார். ஒன்று இனிய முகம் காட்டுவது, இனிய சொல் சொல்வது, அதுக்கு பிறகு உண்மையாயிருப்பது, வாய்மையோடு இருப்பது. அப்போ அறத்தன்மை உள்ளவர்களுக்குத்தான் இது ரெண்டும் வாய்க்கும் என்றபடியால் இது கொடுத்தலை விட உயர்ந்தது என்கிறார்.
அறநெஞ்சுடையார்க்கு அல்லது இயல்பாக இன்மையின் அதனினும் அரிது என்னும் கருத்தான் இன்சொலன் ஆகப்பெறின் என்றார்.
இதுல இன்னொரு விஷயம், பெருமரர்கள் மறைமுகமாக இல்லை வெளிப்படையாகவே சொல்லிவிட்டு போகிறார். திருவள்ளுவர் என்ன பெருமறையினர் பெரின் என்று ஒரு சொல் போடுகிறார். எப்பொழுதும் திருவள்ளுவர் போடுற ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாலேயும் அர்த்தம் இருக்கும். என்ன இந்த இந்த வார்த்தையை என்ன போடுகிறார்? அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகநமர்ந்து இன்சொலனாக பெறின், இப்படி இருக்க முடிந்தால் என்று அர்த்தம். ஏன் அந்த ஐயக்கருத்தை போடுகிறார் என்று பரிமேல் விளக்கம் சொல்கிறார். அது எல்லாருக்கும் வாய்ப்பது அரிது என்பதை காட்ட பெறின் என்று போட்டார். நீ படித்தால் பாஸ் பண்ணி விடுவாய், நீ படித்து பாஸ் பண்ணு என்பதுக்கும் படித்தால் பாஸ் பண்ணி விடுவாய்க்கும் இடையில வித்தியாசம் இருக்காது அல்லவா? படித்தாய் பாஸ் பண்றது என்றால் என்ன அர்த்தம் என்றால் நீ படிக்கிறாய், இல்லை பாஸ் பண்ண மாட்டாய் என்று அர்த்தம். இந்த அந்த ஐயக்கருத்தான சொற்களை போட்டால் அதுக்கோ பின்னாலே ஒரு காரணம் இருக்கும். இங்கே பெருன் என்று ஐயக்கருத்து போடுகிற பொழுது என்ன சொல்கிறார் என்றால் இது எல்லாருக்கும் கிடைக்காது, அரணைஞ்சுடையார்க்கே வாய்க்கும் என்பதை சொல்வதற்காக பெருன் என்று போட்டார் என்கிறார்.